ان الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حمد الله اما بعد فقد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت ونبلوكم بالخير والشر والفتنة وإلينا ترجعون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அணைத்து முண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையில் வழிமுறைகளை, புத்திமதிகளை, போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள், கிளையார்கள், சோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீது உண்டாவதாகும். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்ததற்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அவனுடைய கட்டளைகளை விளங்கி அவைகளை எடுத்து நடக்குமாறும், பாவங்கள் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்கள், தடைகள் எவை என்பதை படித்து அதிலிருந்து நாம் தவிர்த்து நடந்து கொள்வதோடு நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வை எல்லா வேளையிலும் அஞ்சு நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். உலகத்திலே பிறந்த நாம் வாழுகின்ற போது நம்முடைய சிந்தனையிலே ஒரு இலக்கை முன்னாலே கொண்டு வாழுகின்றோம். நான் எதிர்காலத்திலே இப்படியாக வேண்டும், அப்படிப்பட்டவனாக ஆக வேண்டும், செல்வந்தனாக, பட்டதாரியாக, அதிகாரம் உள்ளவனாக, எப்படியோ பல நன்மைகளை உள்ளத்திலே கொண்டு இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இலக்குகளை அடைபவர்களும் இருக்கிறார்கள், அடையாமல் இடையிலே மரணித்து விடுபவர்களும் இருக்கிறார்கள். உலகத்திலே பிறந்த உயிரினங்கள், ஜீவராசிகள் பலரையும் ஆசை வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் தனது ஆசைகள் நிறைவேறுமா, தனது இலக்கை அவனுக்கு அடைய முடியுமா, அவனுடைய சாகச அவனால வெற்றி கொள்ள முடியுமா என்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. காரணம், உலகத்திலே பிறந்த மனிதன் மறுகணம் மரணத்தை முன்னோக்கிய ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குழந்தை பாடசாலைக்கு செல்லுகின்ற வயதை அடையுமா, அல்லது இந்த பெற்றெடுத்திருக்கின்ற இந்த குழந்தை இன்று கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன், நாளை இந்த குழந்தையை ஒரு வாலிபனாக ஆக்கி பார்க்க முடியுமா, சொல்ல முடியாது. இடையிலே நமது இலக்குகளை அடைவதற்கு இடையிலே எப்பொழுதும் மரணம் தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உலகத்திலே பிறந்த உயிரினங்களுக்கு மரணம் கிடைத்தே ஆகும், மரணித்தே ஆகுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் அடையவிருக்கின்ற அந்த மரணம், இதை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அத்திரு விக்ரஹாதி மில்லல்லாஹ், உங்களுடைய இன்பங்களை, உங்களுடைய சந்தோஷங்களை முறியடிக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு மாணவனும் மாணவியும், அரசியும் தொழிலாளரும் வேலைக்காரர்களும், பகவான் உள்ளவர்களும், பள்ளியில் இருப்பவர்களும் அதிகமாக எல்லா வேளையிலும் மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். மரணம் சார்ந்த நினைவூட்டல்கள் உலகத்திலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அழைக்கும் ஜியாரத்தில் குபூர், நீங்கள் அடிக்கடி மண்ணறைக்கு செல்லுங்கள். கடைசியாக கபிர்ஸ்தானுக்கு போயிட்டு எத்தனை நாள் ஆகுது அல்லது எத்தனை மாதம் ஆகுது சிந்தித்து பாருங்கள். சிலர் ஜனாசாவுக்கு வருவார்கள், மையத்து வீடுகளில் இருப்பார்கள், மரணத்தை சிந்திக்க மாட்டார்கள். மௌத்தை சிந்திக்கிறது இல்ல, மாணவங்களுக்கு எல்லாம் செலுத்தடுகிறது, உலக விஷயங்களை பேசுறது, அப்படியே போயிருவார், போயிட்டுக் கொண்டே இருப்பார். சிலர் பள்ளிக்கு வருவார்கள், மையவாடிக்கு செல்ல மாட்டார்கள். சிலர் மையவாடிக்கு நெருக்கமாக செல்லுவார்கள், கேட்டுக்கு வெளியே நிற்பாங்க. உலகம் அவர்களை மௌத்தை சிந்திக்க விடாது. ஏன்னா அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருப்பதெல்லாம் துனியா, இன்னும் வாழ வேண்டும், இன்னும் அடைய வேண்டியது எத்தனையோ, சாதிக்க வேண்டியது பலது. இந்த சிந்தனை மௌத்தை நினைக்கவே விடாது. மையத்து வீட்டிலையும் மௌத்தை நினைக்க மாட்டார். ஜனாதாவுக்கு பின்னாலே நடந்து கொண்டிருப்பார். பிசினஸ் பத்தி பேசிட்டு இருப்பார், உலகத்தை பத்தி பேசுவார். மையவாடியிலே ஜனாதா அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த ஆபத்தான பயங்கரமான, நானும் நீங்களும் மரணத்தை அடிக்கடி நினைத்து அழக்கூடிய அந்த ஜனாதாவை, மையத்தை நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட சிலருடைய உள்ளத்திலே மௌத்துக்கு இடம் இருக்காது. மௌத்தை பற்றி சிந்திக்கிறதே ஒரு அபசகுணமாக நினைப்பவர்கள் நம்மில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பலமாக வழங்கி வசல்ல அவர்கள், நீங்கள் அடிக்கடி தியானத்து செய்யுங்கள், மன்னரைக்கு செல்லுங்கள், இன்னா துவக்கி இருக்கும் ஆசிரா, அது உங்களுக்கு உங்களுடைய மரணத்தை நிறைவூட்டும், நீங்களும் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவீங்க, இதை நீங்க நினைத்துக் கொண்டு வாழ்வதற்கு வசதியாக இருக்கிறீர்கள், எனவே அடிக்கடி கபிரிஸ்தான் செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் எல்லாம் மறந்து வாழ்கின்ற ஒரு செய்திதான் இந்த மரணம். சிலர் சொல்லுவார்கள், போனா போச்சு, மௌத்தாகி போயிடலாம், லேசான விஷயம் அல்ல மரணிப்பது என்பது. தற்கொலை செய்வதற்கு எத்தனையோ பேர்கள் எத்தனைக்கின்றார்கள், தற்கொலை செய்கின்றார்கள், ஏதோ தேசத்தை குடிக்கிறோம், உசுறு போனா முடிஞ்சு, லேசா இடம் போடுறாங்க இந்த மௌத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மௌத்தை சாதாரணமாக இடை போட முடியாது, இது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. மரணம் என்பது என்னுடைய உங்களுடைய பங்கனை போன்று, கல்யாண பங்கனைகளை போன்று, அல்லது வேறு நிகழ்வுகளை போன்று ஒரு சாதாரண ஒரு புரோகிராம் அல்ல. மரணம் என்பது அறுவொழி, பயங்கரமான ஒரு நிலைமை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்மன்னன அஹதுக்குமுல் மௌத லிதுர்ரின் நஸல பிஹி, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனைக்காக, ஒரு பிரச்சனைக்காக, ஒரு கஷ்டத்துக்காக, ஒரு வேதனைக்காக நீங்கள் மௌத்தை ஆசை வைக்காதீர்கள். மௌத்த ஆசை வைக்கப்படாது, மௌத்தாகிறது கூட ஆசைப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் சிலருடைய உள்ளத்திலே மரணத்தின் தாக்கம், என்னுடைய தாற்பயம், இது என்ன நடக்குது என்பதை சிந்திக்க முடியாத அந்த காரணத்தினால், உலகத்தின் மோகம் உள்ளத்திலே நிறைந்திருப்பதன் காரணமாக இதை அவர்கள் ஆழமாக சிந்திப்பதில்லை. என்னமோ இப்ப மௌத்தாயி தரவஞ்சத்தில் மௌத்தாயிடுவாரு, அதோடு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு சாதாரணமாக இடை போடுகின்றோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றார், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை ருசித்தே ஆக வேண்டும், சுவைத்தே ஆக வேண்டும், பண்ணியே ஆக வேண்டும். இதை ருசிக்கிற ஒரு துவைக்கின்ற ஒரு கட்டம் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நல்லது நடந்தாலும் சோதனை, கெட்டது நடந்தாலும் சோதனை, இது குர்ஆன் சொல்லிக் கொண்டு அனைத்தும் சோதனைக்காகத்தான். படித்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு படிப்பை தந்து சோதிக்கின்றார். மௌத்தை சிந்திக்கிறீர்களா, நீங்கள் படிக்கவில்லை, உங்களுக்கு படிப்பை குறைத்து அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றார். செல்வத்தராக மாறி இருக்கிறீர்கள், செல்வத்தை தந்து மரணத்தின் சிந்தனையில் வாழுகிறீர்களா என்பதை அங்கே சோதிக்கின்றார். ஏழையை ஏழையாக மாற்றி உனக்கு மரணத்தின் சிந்தனை இருக்கிறதா என்பதை அங்கே அல்லாஹ் சோதிக்கின்றார். அனைத்துமே சோதனைதான், நல்லதும் சோதனை, கடுதிகளும் சோதனைக்காகத்தான். ஆனால் இந்த மரணத்தை நீங்கள் ருசித்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது மரணம் என்பது ஒரு சுவை, ஒரு தேன், சிலருக்கு அது ருசியாக இனிப்பாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு அது கசப்பாக வேதனைக்குரியதாக இருக்கலாம் என்கிறத அதுல எங்களால் விளங்க முடியும். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு முடிவு தவறை இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் உலகத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய அந்த மரண வேலை ஒன்று நல்லவர்களுக்கு ஒரு விதமாக அமையும், கெட்டவர்களுக்கு பாவிகளுக்கு இன்னொரு விதமாக அமையும். நல்ல ஒரு மனிதன் ஒரு சாலைக்கானவன், சுவர்க்கத்தை சக்கராத்திலே கண்டவன், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவன், நல்ல நிலையிலே அவனுடைய உயிரை வாங்க வந்த மலக்குமார்கள் நடந்து கொண்டார்களே, அந்த மனிதனுக்கு மரணம் என்பது ஒரு சுவையாக, ஒரு ருசியாக, ஒரு இருப்பானதாக, ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீர்களா நல்லவர்கள் மௌத்தாகினால் கவலைப்படுறாங்க? இல்ல, ஒரு நல்ல மனிதன் மரணிப்பது அவருக்கு கவலையை கொடுக்காது. குர்ஆன் சொல்லுகின்றது பாருங்கள், மரண நேரத்தை நெருங்குகின்ற போது இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹ், உலகத்திலே தன் வாழ்க்கையை அல்லாஹ் அல்லாஹ் என்று ஆக்கிக் கொண்டவர், அல்லாஹுவுக்காகவே வாழ்ந்தவர், இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹுவை நினைத்தவர், அல்லாஹுவை அழைத்தவர், தன் வாழ்க்கையை தனது குடும்பத்தின் வாழ்க்கையை அல்லாஹுடைய சிந்தனையிலே வாழ்ந்தவர் கழித்தவர், அதிலே நிலையாக இருந்தார்கள். நல்லா இருந்தா தொழுகிறது, நோய் வந்தா பிரச்சனை வந்தா பள்ளிக்கு வரதில்லை, ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைச்சு அல்லாஹ்வை தொழுகிறது. சில இருப்பார்கள் மாற்றமாக நல்லது நடந்து அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், எப்பயாவது பள்ளிக்கு வருவார்கள், என்னன்னு கேட்டா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இது முனாஃபிக்குகளுடைய தன்மை. இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவனை அழைத்து நம்பி வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சக்கராத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். மலாய்க்கா நல்லவர்களுடைய உயிரை அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தவர்களுடைய அந்த கண்ணியமான உயிரை எடுத்துச் செல்வதற்காக மலக்குமார்கள் வருவார்கள். அவர்கள் மௌத்தாகுகின்ற போது பொதுவாக ஒரு சிலர் ஒரு பயம் இருக்கும், கவலை இருக்கும். என்ன பயம் இருந்தா இதுக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால உள்ள ஸ்டெப்ஸ் இருக்கிறேன், நாங்கள் கபருக்கு போவோம், அங்க மக்கள் நடிப்போம், அங்க அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரணை, சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் அரசுடைய அந்த சந்தர்ப்பம், சிராத்து நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கின்ற அந்த பாலம், கேள்வி கணக்கு, இது போன்ற பயங்கரங்களை எல்லாம் நாம் சிந்திப்போம், ஒரு பயம் வரும். எனவே இனிமேல் உள்ள எதிர்காலம் பரதக்கூடிய வாழ்வு எப்படி அமையும் என்று நல்லவர்களாக இருந்தாலும் மரணத்திலே கொஞ்சம் கவலைப்படுவார்கள், கொஞ்சம் பயப்படுவார்கள். மலக்குமாரிகள் அந்த நல்ல மனிதனுடைய அந்த ரூகை எடுக்கின்ற நேரத்தில் இறங்கி அவருக்கு சொல்லுவார்கள், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, கபர் நினைச்சு பயப்படுறீங்களா, கபருடைய வாழ்வு எனக்கு எப்படி அமையும் பயமா இருக்கிறா, மன்றத்துக்கு என்று கேள்வி கேட்கிற நேரம் நீங்க பயப்படுறீங்களா, நீங்க பயப்படுவார் மலக்குமார்கள் சொல்லுவார்கள். நல்லவர்களுடைய மரண நிலையிலே இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பயப்பட வேண்டும், கபருடைய வாழ்வோ மக்களுடைய வாழ்வோ இதை பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டும் என்று நல்லவர்களுக்கு மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். அடுத்ததா அப்ப போக வேண்டிய இடத்தை பத்தி அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும், நீங்க பயப்பட தேவையில்லை. அடுத்தது கவலை வரும், என்ன கவலை, என் புள்ள குட்டியை விட்டுட்டு போறேனே, மனைவி மக்களை விட்டுட்டு போறேனே, சொத்து சுகங்களை விட்டுட்டு போறேனே, இது இவங்களை யார் பாதுகாக்கிறது, இவர்களுக்கு யார் பொறுப்பாக இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வீணாகி விடுமா என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீங்க கவலைப்படுவார், கூட்டம் குடும்பத்தை வெறுங்கையா நடுவோட்டில் விட்டுட்டு வந்துட்டோமே என்கிற கவலை உங்களுக்கு வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சக்கராத்திலேயே நல்லவர்களுக்கு மலக்குமாரிகள் இறங்கி வந்து சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை பாருங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற நல்லவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. மலக்குமாரிகள் வந்து ஆறுதல் சொல்லுகின்றார்கள், பயப்படாதீர்கள், போல இறங்குற பற்றி விட்டுட்டு போறவங்களை பற்றியும் கவலைப்படவான, இந்த உலகத்திலே உங்களுக்கு நாம் பாதுகாவலர்கள், உங்களுடைய உதவியாளர்கள் நாம், ஆகலத்திலும் நாம் உங்களோடு இருப்போம், தனிய விடமாட்டோம், கூட வருவோம், பயப்பட வேண்டாம். அப்படி அல்ஹம்துலில்லா சக்கராத்திலேயே நல்லவர்கள் மரணிக்கின்ற போது நல்ல பல ஆறுதல் வார்த்தைகள் மலக்குகள் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நல்ல மனிதர் மரணிக்கின்ற போது துவக்கத்திலே இருந்து மலக்குமார்கள் துவக்கத்தின் வாசனை திரவியங்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். துவக்கத்தினுடைய பட்டு துணியினாலான கபன்களை கொண்டு வருகிறார்கள். மௌத்தானவரை சுற்றி மலக்குமார்கள் நிற்கிறார்கள். அதுல வழக்குகளுக்கு பொறுப்பானவரை மௌத்தாகிறவர் தலைமாட்டுக்கு வருகிறாரு, வந்து சொல்றாரு, நிம்மதி அடைந்த ரூஹுவே இப்பொழுது இந்த உடலை விட்டும் ரூஹு தலாம் சொல்லுகின்ற நேரம், திரும்பி செல்லுகின்ற நேரம், உன்னுடைய அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய இறைவன் உன்னை பொருந்திக் கொண்டார், நீயும் இறைவனை அவனுடைய கட்டளைகளை அவனுடைய கூலிகளை பொருந்திக் கொண்டாய். இந்த நிலையில இந்த உணர்வை விட்டும் கண்ணியமாக நீ திரும்பி செல் என்று அந்த வழக்குகள் அந்த ரூஹுவை பார்த்து அழகாக அன்பாக சொல்லுவார்கள். அபிஷேகம் வந்திருக்கிறது, ஒரு கூரையிலிருந்து ஒரு கோப்பையிலிருந்து தண்ணியை ஊற்றுகின்ற போது அந்த கோப்பையிலிருந்து தண்ணி கலந்து வருகின்ற போது கோப்பைக்கும் வருத்தம் இருக்காது, தண்ணிக்கும் வருத்தம் இருக்காது. இப்படி அந்த ரூஹினுடைய ரூஹு உடம்பை விட்டு திரிகின்ற போது உடலுக்கும் வருத்தம் கிடையாது, அந்த ரூஹுக்கும் வருத்தம் கிடையாது. அழகாக அந்த உயிர் உடம்பை விட்டு பிரிந்து செல்லும். எனவே நல்லவர்கள் மரணித்தால் கவலைப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு மறக்குமாறுகள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உடலிலிருந்து வெளியான அந்த ரூஹுவை எடுத்து சுவர்க்கத்திலே இருந்த கொண்டு வந்த கபலிலே அந்த ரூஹுவை சுற்றி மறக்குமாறுகள் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் ஒருவருக்கு மேல் ஒருவர் ஒருவருக்கு மேல் ஒருவராக நிற்பார்கள். ஒரு குழந்தைய புதுசாக கிடைத்த ஒரு குழந்தைய நம்ம தூக்குகின்ற போது எப்படி அந்த குழந்தைக்கு வருத்தம் இல்லாம தூக்குவோமோ அதை நம்ம தூக்கி பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவருக்கு மெதுவாக கொடுப்போம், அவரும் மெதுவாக எடுப்பாரு. இது போல ஒரு மலைக்கு கடத்திய அந்த ரூஹுவை அந்த ஊகத்துக்கு வருத்தம் இல்லாமல் மெதுவாக எடுத்து அடுத்தவரிடத்திலே கொடுக்கிறார், அவர் மற்றவரிடத்திலே கொடுக்கிறார். இப்படி வான லோகம் வரை மலக்குமார்கள் கைக்கு கை வாக்கி அந்த ரூகுவை கொண்டு செல்லுகிறார்கள். வானத்தினுடைய கதவு தட்டப்படுகிறது, யார் என்ற கேள்வி. அப்பொழுது சொல்லுகிறார்கள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய ரூகு வந்திருக்கிறது. அவரா நல்லவரே, அவரை பற்றி நாம் அறிவோம், அவர்களுடைய அமல்கள் இந்த வாசலால் உள்ளே சென்றிருக்கிறது. நல்லதோர் மனிதர், அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர். எனவே அவரை உள்ளே கதவை திறந்து உள்ளே அனுமதிக்கிறார்கள். அந்த ரூஹு அப்படியே போகின்றது, அல்லாஹ்விடத்திலே செல்லுகின்றது. அல்லாஹ் யாருடைய ரூஹ் என்று கேட்கின்றார். இன்னாருடைய மகன், இன்னாருடைய ரூஹு. அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த ரூஹுவை எல்லையீனும் சொர்க்கத்திலே பதிவு செய்யுங்கள் என்ற அந்த அனுமதி கிடைக்கிறது. பேரை கொண்டு போய் சொர்க்கத்து பற்றி எல்லாம் பதிவு செஞ்சுட்டு கண்ணியத்துக்குரியவர்களே பூமிக்கு கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் அவருடைய பொடியில் கபருக்கு வந்து இறங்கிடும், அப்படியே ரூஹு வந்து அந்த கபருக்குள்ள போய் சேரும். இந்த உடம்பை இங்கே ரெடி பண்ணும் வரைக்கும் வானலோகத்தில் மறக்கமாறுகிற ரூஹுவை கொண்டு போய் சொர்க்கத்திலே பதிவு செய்துவிட்டு உடம்பிலே ரூஹு வந்து சேருகிறது. சேர்ந்ததோடு இடுப்பு வரைக்கும் உயிரை பொறுத்து எடுத்து உட்கார வைக்கிறார்கள். உலகத்தேறு யாரை நம்பி வாழ்ந்தாய், யாரிடத்திலே வாக்களித்தாய், யாரை நீ தொழுதாய், யாருக்காக வாழ்ந்தாய், யாருடைய தேவை அதிகமாக சொன்னாய், யாரை விக்கிரி செய்தாய், யாருடைய கட்டளைகளை மதித்தாய் என்ற கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது ஒரு மூமினுக்கு எப்பவுமே அல்லாஹ் மீறி யாரும் கிடையாது, அவன் ரப்பி அல்லாஹ், எனக்கு எல்லாமே அவன் தான் என்று அந்த இடத்திலே அழகாக சொல்லிவிடுவார். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, ஒமன் நபியுக, நீ யார பின்பற்றி வாழ்ந்தால், யார் உன்னுடைய தலைவர், யார மாறி உழுத்தாய், யார மாறி தளத்தீவினாய், யார மாறி கல்யாணம் எடுத்தாய், யார மாதிரி தொழுதாய், யார பார்த்து உள்ள உலக வாழ்க்கையை நீ பின்பற்றினாய் என்று கேட்கப்படுகின்ற போது ஒரு மோமின் எப்பொழுதுமே நபியை தான் தலைவராக ஏற்றுக்கொள்வார். யகூதியத்தை, நசராணியத்தை, தலைவராக மனோரிச்சையை பின்பற்ற மாட்டார். எப்பொழுதும் எனது நபி என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதைத்தான் உலகத்திலே நான் செய்வேன். அது கல்யாணமோ அது மையத்தோ எதுவாக இருந்தாலும் வாலிபமோ பயோரிகமோ எனது நபியை தான் நான் பின்பற்றுவேன் என்கின்ற அந்த அடிப்படையில வாழ்க்கையை நடத்தி இருப்பாரு. அதோட இவருடைய கபிரு அப்படியே விலகும். அகண்டு 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 மதீனாவிலே அலைவர் செய்யப்பட்ட அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கபரை அவர்களுடைய ஊகத்தை அவருடைய உடம்பை இந்த கபரில் இருந்து பார்ப்பார். கேட்கப்படும், மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஒப்பீனியன் என்ன, இவரை பத்தி இவர் யாரு, இவர் பார்ப்பாரு, ஆஹா இவரைத்தானே உலகத்திலே நான் பின்பற்றி வாழ்ந்தேன், இவருடைய சுண்ணாக்கள் இவருடைய வழிமுறைகள் சகத்திலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் காலிலிருந்து தலை வரைக்கும் இவருடைய வாழ்வைத்தான் எனது எல்லா இடங்களிலாம் பின்பற்றினேன். இது எனது நபி எனது தலைவர் ரசூலுல்லாஹ் என்று இந்த மனிதர் சொல்லிவிடுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இப்படி நல்லவரே அவருடைய எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதன் மௌத்தாவிட்டான், அவர் சொல்லுவாராம் என்ன அவசரப்படுத்துங்கோ, என்ன வீட்டுல வச்சு லேட்டாகவார், எந்த மகன் வெளிநாட்டிலிருந்து வராரு அவர் நாளைக்கு தான் வருவாரு, அது எங்களுக்கு தான் முக்கியம். ஆனா மையத்தை பொறுத்தவரையில் நல்ல ஜனாதாவாக இருந்தால் அது சொல்லுவோம், ஏன் என்ன லேட் பண்றீங்க, அவசரமா என்ன கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க, நான் செய்த அமல்களுக்கு நான் செய்த இபாதத்துகளுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியதற்காக அன்பளிப்புகளும் கிஃப்ட்களும் சேர்க்கவும் கபூர்ல காத்திருக்கிறது, ஊக்க வச்சு என்ன லேட் பண்ண வாரம் அவசரமாக கொண்டு போங்கோ என்று அந்த ஜனாதா சொல்லுமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதனையும் ஜிங்களையும் தவிர உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நல்லவருடைய நிலைமை. கபூர்ல அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்திலையும் இவருக்கு வெற்றி, மலக்குமார்கள் சக்கராத்துல சொன்னது போல எல்லா இடத்திலையும் வெற்றி அடைகிறார். இப்பொழுது கபூர்ல இருக்கின்ற போது இவரு கொஞ்சம் யோசினவரும், இப்ப எனக்கு எல்லாமே வெற்றியா போச்சு, என் குடும்பத்தை நான் பார்க்கணும், அதனால இப்ப கியாமத்தினால உடனே கொண்டு வாரு, உலகத்தை அடிச்சு என் கூட்ட குடும்பத்தை எனக்கு காத்து அவர்களோடெல்லாம் எனக்கு கிடைத்த இந்த இன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலையும் ஒரு குடும்ப கவலை கபூர்ல எல்லாம் சாப்பாடின பிறகு அவருக்கு வரும். இதை நான் யாருக்கு பகிர்ந்தது, என் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளணும், கியாமத்தை ஏற்படுத்தி என்று சொல்லுவார். இவரது அவசரத்துக்கு கியாமத்தை கொண்டு வர முடியாது. மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஆஹா ஒரு குடும்ப கவலை வந்துருச்சு, அவரை தவறி சொல்லுவார்கள், நம் நவம்பர் அருண் நீங்க புது மாப்பிள தூங்குறது போல அப்படி தூங்கிருங்க என்று சொல்லுவாங்க. அவர் அப்படியே தூங்கிடுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு நேரம் தூங்குவாரு, காலையிலே மலக்குமார்கள் எழுப்பி காட்டுவார்கள், இதோ உங்களுடைய சுவர்க்கம் பார்த்து சொல்லுங்க, பாப்பாரு இப்ப தூங்குங்க, அந்தியை எழுப்பி சொல்லுவாங்க, இதோ உங்களுடைய சுவர்க்கம் பார்த்து கொள்ளுங்க. இப்படியே காலையில மாலையில எழுப்பி எழுப்பி சொர்க்கத்தை காட்டி அப்படியே சொர்க்கத்துடைய இன்பத்துல தூங்க வைப்பார்கள். இப்படியே தூங்குவார்கள். கபர்களிலிருந்து மக்கள் எழும்பி செல்லுகின்ற போது இவரோ அப்படி அதிர்ச்சியில எழுந்திருவாரு. கேட்பாரு, யாரப்பா என் தூக்கத்தை கெடுத்தது, நிம்மதியா தூங்கி இருந்தேனே என்று கேட்கின்ற அளவுக்கு நல்லவருக்கு அல்லாஹு தாலா இது போன்ற வாழ்வை கொடுக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று இன்னொரு சாரார் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். இஸ்லாத்தை அல்லாஹுவை மதிக்கவில்லை, நபியை அவமதித்தார்கள், இஸ்லாத்தை பின்பற்றவில்லை, மனோ இச்சைகளுக்கு பின்னால் போனார்கள், பாவத்திலே வாழ்க்கையை கழித்தார்களே, அவர்கள் அநியாயக்காரர்கள். நேரத்திலே அநியாயம் செய்து கொண்டவர்கள், பாவம் செய்து கொண்டவர்கள், அவருக்கு பின்னால் மனோவிஷயங்களுக்கு பின்னால் சென்றவர்களை பார்த்தீர்களா, மலக்குமாரிகள் அவருடைய உயிரை எடுப்பதற்காக வருகின்ற போது அந்த மலக்குமாரிகளிடத்தில் இருந்து வீசுகின்ற துர்வாலை அந்த நாட்கள் இருக்கிறதே, அந்த வேதனையே போதும் அவருடைய நரகத்துக்கான அடையாளம். நரகத்திலே இருந்து உடுப்புகளை கொண்டு வருவார்கள். அவருடைய உயிரை எடுப்பதற்காக மலக்குமாரிகள் அவருடைய பெருவரலுக்குள்ளே நுழைந்து அந்த ரூஹுவை கலத்தி புதங்கி உருகி அப்படி எடுப்பார்கள். மலக்குமாரிகள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உன்னை சகிப்பானாக, நீ நாசமாப்போ,
அல்லாஹ்வுடைய தீனை இஸ்லாத்தை மறிக்காத நீ நாசம் அடைவாயாக. முதுமை தனத்தோடு வாழ்க்கை நடத்திய தோழியே என்று அவருடைய ரூஹை இழுப்பார்கள், அடிமையாக நடப்பார்கள். ஒரு முழு கம்பியை வயிற்றுக்குள்ளே திணித்து எல்லா இடத்திலையும் அந்த கம்பி குத்திப்பட்ட பின்னால அதனை இழுத்தால் எப்படி வருத்தம் வருவோ, இதை விட கடுமையாக இவருடைய ரூஹுவை எடுக்கின்ற போது மலக்குமார்கள் நடந்து கொள்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மலக்குமார்கள் ரூஹு எடுப்பதை கண்ட அந்த ரூஹு இருக்கிறதே அதே உடம்பிலே எங்கேயாவது ஓடி ஒழித்து மறைந்து கொள்ள முடியுமா? மலக்குமார்களுடைய கைகளிலே மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கொள்ள இடம் இருக்கிறார் என்று உடம்புக்குள்ள அங்கையும் இங்கையும் இந்த ரூஹு மறைஞ்சி ஒளிஞ்சி ஒளியிறதுக்கு இடம் தேடும். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, இன்ன லதீன கஸ்தபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா. எனவே உலகத்திலே ஆகிரத்தையும் மௌத்தையும் குரானையும் அல்லாஹுடைய விசுவாசங்களையும் பொய்ப்பித்து வாழ்ந்தவர்கள், பெருமை அளித்தவர்கள், மனவைத்தைகளுக்கு பின்னால் போனவர்கள், இவர்களுடைய ரூஹுவை மலக்குமார்கள் கடுமையாக எழுப்பார்கள். சிலரை தக்க நிறுத்திடுவாங்க, இன்னும் சிலருடைய ரூஹுகள் சொல்லுவாங்க, சக்கராத்துல ஒரு கிழமை அளிக்கிறாரு, சக்கராத்துல ஒரு மாசம் அளிக்கிறாரு, சக்கராத்துல நாலஞ்சு நாள் அளிக்கிறாரு என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய ரூஹுவை கடுமையாக மலக்குமார்கள் ரூஹுவை எடுக்கின்ற போது நடந்து கொள்வார்கள். சரி, ரூஹு வெளியே எடுத்தா நாசமா நாசம், அந்த ரூஹும் நாசம் அளித்துக் கொண்டிருக்கும். மலக்குமார்களுக்கும் அந்த நாசம் தாங்க முடியாது, கையில் எடுக்க மாட்டாங்க. புட்போல் அடிக்கிறது போல ஒரு மலைக்கு காலால உதைவாறு, மற்றவர் உதைவாறு, மற்றவர் உதைவாறு, இப்படியே மலக்குமார்கள் பந்தாடுவது போல் அவருடைய ரூஹுவை வானலோகம் வரைக்கும் கொண்டு செல்வார்கள். அப்படியே வானத்தினுடைய கதவு அங்கே தட்டப்படும், தட்டப்படும், யார் என்று கேட்கப்படும், இன்னாருடைய மகன் இன்னார் அங்கே சொல்லப்படும். இல்லை, இந்த கட்டவனுக்கு இந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டார்கள், இவர்களுக்கு சுவர்க்கம் கிடையாது என்று வானத்தினுடைய கதவு அங்கே திறக்கப்பட மாட்டாரு. அப்படியே கீழே கொண்டு வருவாங்க. இவருடைய உடம்பை ஜனாசா கபருக்கு கொண்டு செல்லுகின்ற போது அவர் கேட்பாரு, என்னை எங்க கொண்டு வரீங்க? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நரகம் கபரில் தயாராக இருக்கிறது, ஏன் என்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ள போகிறீர்கள், என்னை கொண்டு செல்லாதீர்கள், என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் என்று கெட்டவனுடைய உடம்பு சொல்லிக் கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவன் இருக்கின்ற இந்த சத்தம் மனிதனையும் சிந்தனையும் தவிர அனைவருக்கும் கேட்கும். எனவே இவருடைய உடம்பு அங்க வானத்தை தாண்டாது, உயிர் வானத்தை தாண்டாது, உடலுக்குள்ளே அந்த ரூஹுவை கொண்டு வந்து திணிப்பார்கள். இப்பொழுது கபருக்குள்ள உயிர் வந்தரும் மன்றப்புங்க, ஓரப்பு யாரு, உலகத்தில் யாருடைய கட்டளையை மதித்தால் நீ யாரை உடலை ஏகனாக ஏற்றுக்கொண்டாய்? ஆனா அல்லாவை மறந்து வாழ்ந்த ஒரு கூட்டம், பெருமை அளித்த ஒரு கூட்டம், பொய்ப்பித்த ஒரு கூட்டம், இஸ்லாத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்ட ஒரு கூட்டம் அங்கே சொல்லுவார்கள், எனக்கு இதெல்லாம் தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்ததாக இவருடைய கபரு அப்படியே விசாலமாகும். ரசூலுல்லாஹை அங்கே காட்டுவார்கள், இவர் பார்ப்பாரு, தெளிவிக்கார், கிளியராய்க்கார். எனவே மாதத்தூர்கள் இந்த மனிதனை பற்றி நீங்க என்ன சொல்லுகிறார், இவர் பார்ப்பாரு, தெளிவிக்கார், யாரோ தெரியாது, சொல்லுவாரு, ஐயோ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நபிய பார்த்து இவர் எனக்கு தெரியாது, இவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்றதா இருந்தா பார்த்து கொள்ளுமோ அந்த மனிதன் வாழ்க்கை எவ்வளவு கேள்விப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கணும் என்று கபிலுள்ள சரியான பதில் இருக்காது. எனவே மலக்கு மாறுகளிடத்திலே ஒரு இரும்பு ஆயுதம் இருக்கும், கேள்விகளுக்கு பதில் சொல்லாத இவனுடைய தலையிலே அந்த இரும்பு ஆயுதத்தை தூக்கி ஒரு அடி அடிப்பார்கள் சொன்னாங்க. இந்த இரும்ப தூக்கி உலகத்திலே உள்ள ஒரு பெரிய மலையில் அடித்தா அந்த மலை அடைந்து போயிடும் சொன்னார். இந்த அடி உலகத்திலே மனோ இச்சைகளுக்கு பின்னால் நபி வாழ்க்கையை பின்பற்றாமல் நபராணியத்தை மனோ இச்சையை பாவத்தை பின்பற்றியவர்களுக்கு இப்படி தண்டனைகள் அந்த மருமையிலே இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த அடியின் போது ஜனாசாக்கள் கத்துகின்ற சப்தம் இருக்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் அடுத்த மையத்தை நீங்கள் கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீங்க. உங்களை மனம் வராது. உங்களை வாப்ப கத்தின கத்த ஒரு நாள் உழைக்கும். உங்களை நாள கத்தின கத்த ஒரு நாள் உழைக்கும். இன்னொரு ஜனாசாவை நீங்க கொண்டு போய் அடக்கம் செய்ய உங்களுக்கு மனம் வராது. அதற்கான விட்டு விடுவீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, மரண நிகழ்வு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. எங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துல கேர் முடிகிற மாதிரி எங்களுக்கு டக்குனு இப்ப தாங்காரு இப்ப மௌத்தாமிட்டாரு எங்களுக்கு லேசா எல்லாம் முடிஞ்சது போல ஈக்கும். ஆனா அங்கே பெரிய நிகழ்வுகள் நீண்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த மையத்தை முன்னோக்கியே நமது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நீங்கள் செல்லுகிறீர்களோ அந்த பக்கத்தாலே இந்த மையம் இந்த மௌத்து உங்களை வந்து துரத்தி பிடிக்கும் என்று சொன்னார்கள். எனவே மரண படுக்கையில் விழுந்ததோடு நாம் கண்கணிப்பது பொருத்தமாக அமையாது. மரண படுக்கையில் விழுந்ததோடு நாம் சௌபா செய்ய நினைப்பது இது பொருந்தாது. சிறாவும் சக்கராத்துல சௌபா செஞ்சார். சக்கராத்துல அவரும் சௌபா செஞ்சார். அந்த சௌபா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, விழிப்படைவோம். மறந்து வாழுகின்ற மரணத்தை நாம் நினைப்போம், அடிக்கடி நினைப்போம். கூட்டம் குடும்பத்தோடு மௌத்த பத்தி பேசுவோம், கதைப்போம். அடிக்கடி மரண சம்பந்தமான பிரசங்களை நாம் கேட்போம், செல்வழிப்போம். இதை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விலகி நல்லவர்களாக வாழ சந்தர்ப்பங்கள் பிறக்கும். எனவே அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் நாம் முன்னோக்கி இருக்கும் அந்த பயங்கரமான மரநிலையிலே அவருடைய அன்பையும் மரணையும் பரவத்தையும் மன்னிப்பையும் அடைய அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு தௌஃபீக் செய்வானாக. யாருலா எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. நம்முடைய உடலிலிருந்து யாருலா உயிர்களை வாழ்கின்ற போது கிருபையாளனே, நல்லவர்களுடைய ரூபுவை நீ எப்படி கண்ணியமாக வாழ்கின்றாயோ அதுபோன்ற நிலையை நமக்கும் நீ ஏற்படுத்துவாயாக. கெட்டவர்கள் பாரிகளுடைய உயிர்களை எடுக்கும் போது மலக்குமார்கள் கடுமையாக நடப்பார்கள். ஆமாவே அந்த கட்டங்களை நாம் தாங்க மாட்டோம் யாருலா. அதற்கு முன்னால் எங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. ஒவ்வொருத்தருக்கும் மரண நிலையை நேசானதாக ஆக்கி தருவாயாக. அந்த நேரத்தை அடைவதற்கு முன்னால் உலகத்திலே உண்மையான நமது பார்வைகளை இஸ்லாத்தை நோக்கி திருப்பித் தருவாய்.